வணக்கம் மாணவர்களே, இன்று ஊவாவின் குருகுலம் நிகழ்ச்சியிலே தரம் 11 மாணவர்களுக்கான இலக்கிய நயம் பாடம் தொடர்பில் கலந்துரையாட இருக்கிறோம். உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கும் நான் பதுலை பாரதி மகாவித்யாலய ஆசிரியர் எம் இந்திரகுமார். மாணவர்களே, இன்று நாங்கள் இலக்கிய நயம் பாடப்பகுதிக்காக கலந்துரையாட உள்ள விடைய தலைப்பு தெளிவு என்னும் சிறுகதையாகும். மாணவர்கள், இந்த சிறுகதையை வாசித்திருப்பீர்கள், வேறும் பல சிறுகதைகளை வாசித்திருப்பீர்கள். எனவே சிறுகதைகள் தொடர்பான ஒரு பொதுவான அறிமுகம் உங்களிடம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த வகையிலே அந்த நாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கின்ற அனுபவங்களோடு இன்று தெளிவு என்ற சிறுகதையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த கதையிலே கதையை பற்றி அறிந்து கொள்வதோடு நாங்கள் எத்தகைய வினாக்களுக்கு விடையளிக்கப் போகிறோம் அல்லது எத்தகைய வினாக்களை எதிர்நோக்க இருக்கின்றோம் முதலான விடயங்களை இங்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் மு பஷீர், இவர் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த மினுவாங்குடை என்ற ஊரை தன்னுடைய பிறப்பிடமாக கொண்டவர். அப்ப இவருடைய கதையிலே நாங்கள் காணக்கூடிய பல்வேறு விடயங்கள், ஒரு சிறுகதையிலே எத்தகைய விடயங்களை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம், ஆசிரியர் எத்தகைய விடயங்களை வாசகனுக்கு அல்லது சமூகத்துக்கு சொல்ல விளைகிறார், இந்த கதையினூடாக அவ்வாறு சொல்ல விளைந்த விடயம் என்ன, இந்த கதை எத்தகைய ஒரு படிப்பினையை தருகிறது போன்ற பல்வேறு விடயங்களை இன்று நாங்கள் எங்களுடைய பரீட்சைக்காக பரீட்சை வினாக்களுக்கு ஏற்ற வகையிலே கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன். எனவே எங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை அல்லது இன்றைய இந்த நிகழ்வை உங்களுக்கு பயனுள்ள வகையிலே அமைத்துக் கொள்வதற்காக உங்களுடைய பாடநூல் மற்றும் எழுதுகருவிகள் முதலான விடயங்களை தயார் நிலையில் வைத்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அது உங்களுடைய கற்றல் செயற்பாடுகளுக்கு அல்லது நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்ற விடயங்களுக்கு இலகுவானதாக துணை செய்யக்கூடியதாக அமையும் என நினைக்கிறேன். எனவே முதலில் நாங்கள் இந்த கதையை பற்றி அந்த கதையினுடைய சுருக்கத்தை ஒரு கால் பார்த்து கொண்டு அடுத்த விடயங்களுக்குள்ளே செல்லலாம் என எண்ணுகிறேன். மாணவர்களே, இந்த சிறுகதை ஒரு தபால்காரன், ஒரு தபால்காரனுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்டதாக, அதாவது அவனுடைய தொழில், அவனுடைய பொருளாதார நிலைமை, அவனுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்யோன்ய உறவுகள், வறுமை, முரண்பாடுகள், அவனுக்கும் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் முதலிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு பின்னப்பட்ட ஒரு சிறுகதையாக இருக்கிறது. அதாவது ஃபாரூக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தபால்காரன், அதாவது கடிதங்களை ஊருக்குள்ளே விநியோகம் செய்கின்றவன், அவனுக்கும் இந்த சமூகத்துக்கும் எத்தகைய ஒரு உறவு இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த கதையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய வறுமை அவனை என்ன செய்திருக்கிறது அல்லது அவனுடைய பொருளாதார நிலைமையினாலே அவன் அடைந்து கொண்டுள்ள இன்னல்கள், சஞ்சலங்கள் அல்லது சலனங்கள் எத்தகையன, அவன் இந்த கதையின் முடிவிலே எத்தகைய ஒரு நிலைப்பாட்டுக்குரியவனாக மாறியிருக்கிறான் போன்ற பல்வேறு விடயங்கள் இந்த கதையிலே கூறப்பட்டிருக்கின்றன. முதலில் நாங்கள் இந்த கதையினுடைய சுருக்கத்தை அறிந்து கொள்வோம். ஃபாரூக் என்ற தபால்காரன் தபால் விநியோகம் செய்கிறான். இந்த தபால் விநியோகம் செய்கின்ற அவன் வறுமையின் பிடிக்குள்ளே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறான். அவனுடைய மனைவி தன்னுடைய உறவினர் திருமண வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே அவனிடம் தன்னுடைய விருப்பத்தை முன்வைக்கிறாள். தங்களுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த திருமண வீட்டுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையை அவன் மனைவிக்கு உணர்த்துகிறான். இந்த நிலையிலே இருவருக்கும் இடையிலே வாக்குவாதம், கருத்து முரண்பாடு முதலியன ஏற்படுகின்றன. இந்த நினைவுகளோடு தொழிலுக்கு செல்லுகின்ற அவன் தன்னை சந்திக்கின்ற மனிதர்களோடு ஒரு விரக்தியான உணர்வோடு கதைக்க வேண்டிய நிலை, அதே நேரம் அந்த மைமூன் கிழவி என்கின்ற ஒரு கதை மாந்தர் வருகின்ற பொழுது அவருக்கு பதில் சொல்லுகின்ற விதம், பின்னர் பிறருடைய கடிதத்தை குறிப்பாக மைமூன் கிழவிக்கு வந்த கடிதத்தை உடைத்து பார்க்கின்ற நிலை, அதனோடு வந்த பணத்தை, வெளிநாட்டு பணத்தை தெரியாமலேயே தன்னுடைய செலவுக்கு எடுத்துக்கொண்டு மனைவியை சமாதானப்படுத்தி திருமண வீட்டுக்கு சென்று விடலாமா என்று எண்ணுகின்ற அந்த நிலை. அதே நேரம் இன்னொருவனுக்கு வருகின்ற வெளிநாட்டு கடிதத்தை, அதனோடு வந்திருக்கின்ற பணத்தை, அதாவது நிஸ்தார் என்பவனுக்கு வந்திருக்கின்ற பணத்தை பார்த்து ஒரு சின்ன பொறாமை, அவனிடம் 10 ரூபாவை கையேந்தி வாங்குகின்ற நிலை, அவன் மீது அந்த கொடுத்த பணம் போதாது என்கின்ற ஒரு எண்ணப்பாங்கை இவனே உருவாக்கிக் கொண்டு அவனை மனதுக்குள்ளே சபித்துக் கொள்ளுகின்ற நிலை. இப்படியாக இந்த கதையிலே பல்வேறு நிகழ்வுகள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன விடயங்களை இந்த கதையிலிருந்து பிரித்தெடுத்து பரீட்சை வினாக்களுக்காக தயார்படுத்திக் கொள்ளப் போகிறோம், இந்த கதையை நாங்கள் எவ்வாறு ரசிக்கப் போகிறோம், இந்த கதையினுடைய படிப்பினையை நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்ளப் போகின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே செல்லலாம். முதலில் நாங்கள் இந்த கதையிலே வரக்கூடிய கதை மாந்தர்கள் பற்றி நோக்குதல் முக்கியத்துவமுடையது. அந்த வகையிலே பாருக் என்று சொல்லப்படுகின்ற இந்த தபால்காரன், இந்த தபால்காரனை பார்க்கின்ற பொழுது கடமை தவறாதவனாக இருக்கிறான், கடமையிலே அவன் ஈடுபடுகின்றான், அவனிடம் நல்ல பண்புகள் இருக்கின்றன, அதனாலே தான் நல்ல குணம் இருக்கிறது, அந்த குணம்தான் அவனை சமூகத்திலே மற்றவர்களுடன் நல்ல ஒரு தொடர்பாடலுக்கு இட்டு செல்கிறது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு உறவு முறையை சொல்லி அவனோடு கதைக்கின்ற தன்மையும், மிகவும் அந்யோன்யமாக நெருங்கி கடிதம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற நிலையும், அவனுடைய ஒரு சமூகத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தொடர்பாடல், அந்த தொடர்பாடல் தொடர்பான அல்லது மற்றவர்களோடு இணங்கி போகக்கூடிய ஒரு பண்புள்ளவனாக அவனை எங்களுக்கு சித்தரிக்கிறது. ஒவ்வொருவரோடும் இதமாக பேசி அவரவர்களுக்கு கடிதம் இருந்தால் அதனை வழங்கி, இல்லாவிட்டால் இல்லை என்று சொல்லி முகம் சுளிக்காமல் செல்லுகின்ற ஒரு நிலை அவனிடத்தே காணப்படுகின்றது. அதே நேரம் பாடசாலை மாணவர்கள், ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் முதலியோர் அந்த வீதியிலே செல்லுகின்ற பொழுது தன்னுடைய சைக்கிளை மிக கட்டுப்பாடாக கவனமாக மிதிக்கின்ற அந்த நிலை, அந்த பிள்ளைகளுக்கு ஏதும் ஒரு கெடுதல் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற அந்த நிலை இவனுடைய நல்ல ஒரு எண்ணப்பாங்கை இவனிடத்திலே எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அதே நேரம் வறுமை காரணமாக பிறரிடம் இறங்கி போகின்ற ஒரு நிலையும் இவனிடத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிஸ்தார் என்பவனுக்கு பணமும் கடிதமும் வந்த பொழுது கையெழுத்திட்டு அவற்றை கொடுத்துவிட்டு அவனிடம் ஏதாவது ஒரு தொகையை எதிர்பார்த்து நிற்கின்ற நிலை, அதாவது தனக்கு தான் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை என்றும் தனக்கு தலையை சுற்றுவதாகவும் அவன் கூறுகின்ற அந்த நிலை அவனுடைய அந்த ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வறுமை அல்லது கஷ்டம் வருகின்ற பொழுது அல்லது அப்படி ஒன்று இல்லாத பொழுதிலும் கூட பிறரிடம் எதனையாவது எதிர்பார்க்கின்ற ஒரு நிலை, அப்படியே ஏதாவது தந்தாலும் அந்த நிஸ்தார் 10 ரூபாவை கொடுத்த பொழுது அதிலே திருப்தி அடையாத நிலை, அவனை மனதுக்குள்ளே சபித்துக் கொள்ளுகின்ற நிலை, இப்படியான ஒரு குணாம்சத்தையும் இந்த பாருக் என்ற கதை மாந்தருக்குள்ளே நாங்கள் காண முடிகிறது. அதே நேரம் மனைவியோடு முரண்பட்டு தன்னுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக முரண்பட்டுக் கொள்ளுகின்ற ஒரு மனநிலை இருக்கிறது. பின்னர் மைமூன் கிளவிக்கு வந்த அந்த வெளிநாட்டு பணத்தை தான் திருட்டுத்தனமாக மற்றவர்களுக்கு தெரியாதென்ற ஒரு நிலைப்பாட்டிலே செலவழித்து விட எண்ணுகின்ற நிலையையும் நாங்கள் இங்கே காண முடிகிறது. நினைக்கின்றான் செலவழித்து விடலாம் என்று. இதனை வைத்துக் கொண்டு மனைவியினுடைய முரண்பாட்டை அவருடைய பாராமுகத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க முனைகின்றான். ஆனால் பின்னர் மைமூன் கிளவியினுடைய அந்த வருத்தம் தோய்ந்த முகமும், அவருடைய பேரக்குழந்தையின் வருத்தமும், அவள் இறைஞ்சி கெஞ்சி வருந்துகின்ற நிலையையும் கண்டு தன்னுடைய மனசாட்சி அவனை உறுத்தவே மீண்டும் அந்த பணத்தை கொண்டு போய் அவளிடம் கொடுத்துவிட நினைக்கின்ற அந்த மனசாட்சி, சரியான மனசாட்சி உள்ளவனாக இறுதியிலே அவன் காட்டப்படுகின்ற தன்மையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக ஒரு சாதாரண தபாட்காரன் வறுமை குடும்ப பிரச்சினை என்று ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகின்ற நிலை, மீண்டும் அவன் மனைவியோடு ஐக்கியப்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இந்த பிறருக்கு வந்த காசை எடுத்து செலவழிக்க நினைக்கின்ற நிலை, அதனைத் தொடர்ந்து அவனுடைய மனசாட்சியின் ஒரு உறுத்தல், மீண்டும் அந்த பணத்தை உரியவரிடமே ஒப்படைத்து விட வேண்டும் என்று அவன் நினைக்கின்ற அந்த எண்ணம் முதலியன. இந்த பாருக் என்ற கதை மாந்தரை பல்வேறு வகையான உணர்வுகளின் ஒரு கலவை, ஒரு கலவையான எண்ணங்களுடைய உணர்வுகளை கொண்ட ஒரு கதை மாந்தராக இங்கே காட்டியிருக்கிறது. அடுத்ததாக இந்த கதையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கதை மாந்தர், மிக முக்கியமான ஒரு கதை மாந்தராக இருக்கிறார் ஃபாரூக்கினுடைய மனைவி பாத்துமா. பொதுவாக ஒரு சராசரி குடும்ப பெண் எத்தகைய நிலையில் இருப்பார், அல்லது பெண்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு விருப்பு வெறுப்புகள் என்பன அவரிடத்தே காணப்படுகிறது. திருமண வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, அதனை கணவனிடம் தெரிவிக்கின்ற நிலை, பொருளாதாரத்திலே ஏற்பட்ட நெருக்கடி, கணவனோடு ஏற்பட்ட முரண்பாடு முதலியவற்றை எதிர்நோக்குகின்ற ஒரு கதை மாந்தரிவள். அதே நேரம் இயல்பாக பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கோபம், கணவனோடு ஒரு பாராமுகம், இந்த நிலையிலே இருக்கின்ற அவள் திடீரென்று அவன் நனைந்து வந்திருக்கின்ற பொழுது அவன் மீது இறக்கப்பட்டு அவனுக்கு ஒரு கோப்பியை ஊத்தி கொடுத்து இதை குடிச்சு விட்டு போங்கள் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே ஒரு மனைவிக்குரிய அந்த கோபங்கள் எல்லாம் தணிந்து சாதாரண நிலைக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் அங்கே சித்தரிக்கப்படுகிறாள். அதாவது பெண்களுக்கே உரிய விருப்பம், அந்த விருப்புகள் வெறுப்புகள் நிறைவேறாத பொழுதிலே வரக்கூடிய முரண்பாடு, கணவனோடு கொண்ட ஒரு அந்த பாராமுகம், பின்னர் அதிலே ஒரு இரக்க சுபாவம், திருமணத்துக்கு இப்பொழுது போக தேவையில்லை, பிறகு ஒரு நாள் போய்கொள்ளலாம் என்று வருகின்ற ஒரு நிலை, கணவனுடைய நிலையை உணர்ந்து கொண்ட ஒரு பெண்ணாக அவள் அங்கே இருக்கின்ற தன்மை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கதை மாந்தராக இந்த பாத்துமா என்கிற கதை மாந்தர், அதாவது பாருக்கினுடைய மனைவி இங்கே படைக்கப்பட்டிருக்கிறாள். அதே நேரம் இந்த கதையிலே பாருக் என்ற கதை மாந்தர் தன்னுடைய நிலை தளர்ந்து தன்னுடைய நெறியிலே தவறிவிடுவதற்கும், பின்னர் அந்த நிலையிலே இருந்து மீண்டும் மனசாட்சியின்படி சரியான ஒரு நபராக காட்டப்படுவதற்கும் அடிப்படையான ஒரு கதை மாந்தராக மைமூன் கிழவி விளங்குகிறார். மைமூன் கிழவியினுடைய மகள் வெளிநாட்டிலே இருக்கிறாள், இங்கே கிழவி பேரக்குழந்தைகளோடு மிகவும் வறுமையிலே இருக்கிறாள், தினமும் கடிதத்தை எதிர்பார்க்கிறாள், வெளிநாட்டு பணத்தை எதிர்பார்க்கிறாள், எதுவுமே வந்து சேராத நிலை, மகன் கடிதம் இருக்கிறதா இருக்கிறதா என்று அடிக்கடி கேட்கின்ற ஒரு நிலை அந்த கதை மாந்தரிலே இருக்கிறது. இவனும் தொடர்ந்து இல்லை என்று பதில் சொல்லிக் கொண்டு வருகிறான். திடீரென்று ஒரு நாள் கடிதத்தோடு பணமும் இருக்கிறது, வெளிநாட்டு பணம், ஆனால் அந்த பணம் வந்தது உத்தியோகபூர்வமாக யாருக்கும் தெரியாது, கடிதத்துக்குள்ளேயே வந்த காரணத்தினாலே இந்த பாருக் என்பவன், அதாவது எங்களுடைய அந்த தபாட்காரன், தன்னுடைய வறுமையை போக்கவும் அல்லது திருமண வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற செலவினத்தை ஈடுகட்டுவதற்காக அந்த பணத்தை பயன்படுத்த நினைக்கிறான். இதன் மூலமாக திருமண வீட்டுக்கு சென்று விடலாம், மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த முரண்பாட்டை நீக்கிவிடலாம் என்று எண்ணுகிறான். அப்பொழுது இந்த இடத்திலே அந்த பணத்துக்கு சொந்தக்காரி மைமூன் கிழவி, எனவே இந்த கதை அம்சத்துக்கு அவள் மிகுந்த முக்கியத்துவம் உடையவளாக இருக்கிறாள். பின்னர் மீண்டும் அந்த கிழவி அவனை சந்திக்கின்ற பொழுது தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு காய்ச்சல், வைத்தியரிடம் செல்வதற்கு கூட எந்த விதமான வசதியும் இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டு சொல்லுகின்ற பொழுது அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்துகின்றது. எனவே அந்த பாருக் என்ற கதை மாந்தர் தன்னிலையிலே இருந்து தடம் புரண்டு போய் மீண்டும் சரியான இடத்திலே வந்து நிற்பதற்கு மைமூன் கிழவி என்ற கதை மாந்தரை ஆசிரியர் மிக பொருத்தமாக பயன்படுத்தி இருக்கின்றார். இதன் மூலமாகத்தான் இந்த பாருக் என்ற கதை மாந்தருடைய தடுமாற்றம், உணர்வு அலைகள் பல்வேறு விதமாக அவனுக்குள்ளே எழுந்து அடங்குகின்ற தன்மை, அவன் பிறருடைய பணத்துக்கு ஆசைப்பட்டான் என்பதை விட தன்னுடைய சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அந்த பணத்தை கையாட நினைக்கின்ற தன்மை, மீண்டும் மனசாட்சியின்படி அந்த பணத்தை உரியவரிடமே கொடுத்து விட நினைக்கின்ற தன்மை, இவ்வளவும் இந்த மைமூன் கிழவி என்ற கதை மாந்தரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவரை சுற்றி பின்னப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. எனவே மைமூன் கிழவி இந்த கதையிலே மிகுந்த முக்கியத்துவமுடைய ஒரு கதை மாந்தராக இருக்கிறார். அதே நேரத்தில் நிஸ்தார் என்ற ஒரு கதை மாந்தர், அதாவது பாருக்கிடம் கடிதத்தை வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு நிஸ்தார் என்ற அந்த கதை மாந்தர். அவர் அந்த கதை மாந்தரை பார்க்கின்ற பொழுது கூட ஃபாரூக்கினுடைய வறுமை, அவனுடைய உணர்வலைகள் முதலியன எத்தகைய ஒரு செயற்பாட்டிலே இயங்குகின்றன என்று எங்களுக்கு உணர்த்துகின்றன. அதாவது நிஸ்தாருக்கு பணம் வந்திருக்கிறது, அவனை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மனநிலையிலே இருந்து அவனை பார்க்கிறான். அதாவது நான் வறுமையிட்டிருக்கிறேன், இவனுக்கு பணம் வந்திருக்கிறது, இது ஒரு விடயம். அதே நேரம் அவனிடம் கெஞ்சி 10 ரூபாயை வாங்கியிருக்கிறான், அந்த 10 ரூபாயை கூட ஏளனமாக சொல்லுகின்ற ஒரு நிலை. அவர் ஏதோ பெரிய தொகை ஒன்றை தரவில்லை என்று எண்ணுகின்ற ஒரு நிலை. அதை அவன் அழகாக சொல்லுகிறான், இதற்கு மேல் இந்த எருமை காம்பிலிருந்து மேலதிகமாக பால் சுரக்கப் போவதில்லை. அதாவது நிஸ்தாரிடம் இன்று காலையிலிருந்து தான் ஒன்றும் உண்ணவில்லை, குடிக்கவில்லை, தலையை சுற்றுகின்றது என்று சொல்லி ஒரு 10 ரூபாயை வாங்கி கொண்ட அவன், அந்த 10 ரூபாய் தனக்கு போதாது அல்லது நிஸ்தார் தந்தது போதாது என்ற ஒரு சிந்தனை இவனுக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த நிஸ்தார் மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுகிறது. அதனை வெளிப்படுத்துகின்ற ஒரு தொடராக இந்த கதையிலே இந்த இதற்கு மேல் இந்த எருமையினுடைய காம்பிலிருந்து சுரக்க முடியாது, கறக்க முடியாது என்ற ஒரு நிலை. இது ஒரு வெறுப்புணர்வை, அதாவது தன்னுடைய வறுமை, தன்னுடைய நெருக்கடி நிலை பிறர் மீது வெறுப்புணர்வாக வெளிப்படுகின்ற ஒரு நிலையை எங்களுக்கு இங்கே சித்தரித்து காட்டியிருக்கின்றது. அடுத்ததாக இந்த கதையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், வறுமை ஒருவனை அல்லது பொருளாதார நெருக்கடி ஒருவனை எத்தகைய இழிநிலைக்கு கொண்டு செல்லுகிறது, அது மிக முக்கியமான இந்த கதையினுடைய அடிப்படையான அம்சமாக இது விளங்குகின்றது. ஒருவனுடைய பொருளாதார நெருக்கடி, இது மாணவர்களுக்கு வினாவாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவனுடைய பொருளாதார நெருக்கடி அவனை எத்தகைய இழிநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வலிமை பொருந்திய சக்தியாக இருக்கிறது. அல்லது ஃபாரூக் என்பவன் அல்லது ஃபாரூக் என்ற தபாட்காரன் தன்னுடைய நெறியிலே மாறுபடுவதற்கு அல்லது தடம்புரண்டு போவதற்கு அவனுடைய பொருளாதார நெருக்கடி எத்தகைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறது, அல்ல அந்த பொருளாதார நெருக்கடியினாலே அவன் எவ்வாறு தடம்புரண்டிருக்கின்றான் என்கின்ற ஒரு விடயம் இங்கே அழுத்தமாக, கதை முழுவதும் அதுதான் அழுத்தமாக பேசப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது விடயம், இந்த ஃபாரூக் மிகவும் எல்லோரோடும் அந்யோன்யமாக பேசி பழகி கடிதங்களை விநியோகம் செய்பவனாக இருந்த பொழுதிலும் தன்னுடைய வருத்தம், வறுமை, அந்த மன வருத்தம் முதலிய விடயங்கள் ஒரு இறுக்கமான நிலைக்கு அவனை தள்ளுகின்றன. அதே நேரத்தில் மற்றவர்கள் கடிதத்தை விசாரிக்கின்ற பொழுது தன்னுடைய அந்த துன்பத்தை வெளிப்படுத்தாது அவர்களுக்கு ஏற்ற வகையிலே முகமலர்ச்சியோடு பதில் சொல்லிக் கொண்டு வருகின்ற அவன், நிஸ்தார் வந்து தன்னுடைய மனைவியினுடைய கடிதம் இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது, கடிதம் இருக்கிறது, அது ரெஜிஸ்டர் காகிதமா, நல்லா பாருங்க என்று அவன் கேட்கின்றான். ரெஜிஸ்டர் காகிதம், அதாவது பதிவு தபாலாக இருந்தால் அதிலே பணம் அல்லது காசு கட்டளை அல்லது பணம் தொடர்பான காசோலை ஏதாவது வந்திருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அந்த நிஸ்தார் என்றவனிலே உருவாக்கக்கூடிய ஒரு விடயம் அது. இதனை பார்த்து அந்த பதிவு தபால் வந்திருக்கிறது என்கிறதை சொல்லுகின்ற பொழுது, அதிலே பணம் வந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொண்ட பொழுது, இந்த ஃபாரூக்கினுடைய மனதிலே ஒரு கடுமையான நிலை பரவுகின்றது. அதாவது கடைக்கண்ணால் அவனை நோட்டமிட்டவாறு ஒரு கவலை பெருமூச்சு விட்டேன், அது அவனுக்கு வெளிநாட்டு பணம் வந்துள்ளதே என்ற வயிற்றறிச்சலால் அல்ல. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, அந்த நிஸ்தாருடைய இறுகிய முகம், கரிய நிறம், அவனை தான் ஒரு நாடக கலைஞனாக இருந்திருந்தால், நாடக இயக்குனராக இருந்திருந்தால் அவனை ராவணனாக போட்டு என்னுடைய நாடகத்தை நடத்தியிருப்பேன் என்று நினைக்கின்ற பொழுது ஒருவனை ராவணனாக பார்க்கின்ற நிலை. இது வெறுமனே தோற்றத்தால் மட்டும் வந்ததல்ல, இந்த ஃபாரூக்கினுடைய மனதிலே ஏற்பட்ட இறுக்கமும் சேர்ந்துதான் அவனை அந்த நிஸ்தாரை அப்படி என்ன செய்கிறது, இவன் ராவணனாக பாவிச்சிருக்கலாம் என்னுடைய நாடகத்திலே என்று சொல்லி. அது ஒரு விடயம். அடுத்தது தன்னுடைய மனதிலே ஒரு ஆதங்கம் அவனுக்கு. தான் ஒரு நாடக இயக்குநராக வந்திருந்தால் இன்று இந்த வறுமைக்குள்ளே போயிருக்க மாட்டேன், இந்த வறுமையை சந்தித்திருக்க மாட்டேன் என்கின்ற ஒரு நிலை அவனிலே இருக்கிறது. இது எல்லாம் சேர்த்து அந்த நிஸ்தாரை ஒரு வெறுப்போடு பார்க்க வைக்கின்ற நிலை. அதே நேரம் அவனிடம் எவ்வளவாவது பணத்தை வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நிலையிலே அவன் சொல்லுகிறான், தனக்கு தலை சுற்றுவதாக, காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை என்று. ஒரு 10 ரூபாவை அவனிடம் பெற்றுக் கொள்ளுகின்ற நிலை, ஆனால் அந்த 10 ரூபாய் தனக்கு இவன் கொடுத்தது போதாது என்று எண்ணுகின்ற ஒரு நிலை. அதனாலே அவன் கொடுத்த அந்த பணத்தையும் ஒரு இழிவாக பேசுகின்ற நிலை, பெரிய தர்மம் பண்ணியதாக நினைப்பு. கருமி பகீலன் என்று சொல்லுகிறான், பகீலன் லோபி. அவன் இவனுக்கு எவ்வித பணமும் தர வேண்டும் என்ற எந்த சட்டமோ எதுவுமே இல்லை, இருந்தும் தந்திருக்கிறான். அந்த தந்ததை பாராட்ட முடியாத ஒரு மனநிலை இந்த பாருக் என்ற தவால்காரனுக்கு வருகிறது என்றால், அதற்கு காரணம் அவனுடைய வறுமை, அவனுடைய இறுக்கமான மன உணர்வுகள். அந்த வறுமையின் காரணமாக அல்லது பொருளாதார நெருக்கடி காரணமாக குடும்பத்திலே ஏற்பட்ட பிரச்சினை, அந்த பிரச்சினையை வெளியிலே தான் சந்திக்கின்ற ஏனைய மனிதர்களிடம் காட்டுகின்ற ஒரு நிலையாக அது காணப்படுகிறது. அடுத்தது, தான் தன்னுடைய தொழிலிலே நேர்மை தவறுவதற்கு அவனுக்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. பிறரிடம் இறைஞ்சி எவ்வளவையாவது எதிர்பார்த்து நிற்கின்ற நிலை. அதிலும் கூட ஒரு விடயம், அந்த தேநீர் கடைக்கு போய் கிழங்கு பெட்டிசை வாயில் தள்ளிக்கொண்டே வாங்கில் சரிகிறேன், ஒரு கிழங்கு பெட்டிஸ், ஒரு தேநீர். இதற்காக தான் தொழில் பார்க்கின்ற பொழுது தன்னிடம் கடிதம் பெற்றுக் கொள்ளுகின்றவர்களிடம் இறைஞ்சி அந்த பணம் பெற வேண்டிய ஒரு இழிநிலைக்கு அவன் போகின்ற ஒரு தன்மையினை இங்கே காண முடிகிறது. அப்போ ஒருவனுடைய வறுமை, பாரூக்கினுடைய வறுமை அல்லது பொருளாதார நெருக்கடி அவனை எத்தகைய ஒரு இழிநிலைக்கு கொண்டு செல்கிறது, இது ஒரு விடயம். அடுத்த விடயம் தான் மனைவி, அந்த வீட்டிலே ஏற்பட்ட முரண்பாடு, அதனாலே ஏற்பட்ட மனமுறிவு, அதனாலே அவர்களுக்கிடையிலே ஒரு அந்யோன்யமான உறவு இல்லாமல் போகின்ற நிலை. அவனே எதிர்பார்க்கிறான், ஒரு 4-5 நாள் இப்படியேத்தான் செல்லப் போகிறது என்று எதிர்பார்க்கின்றான். ஒரு 4-5 நாள் தன்னுடைய மனைவியோடு குடும்பத்துக்குள்ளே ஒரு பராமுகமாக இருக்கக்கூடிய நிலையை அவனுடைய அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்ததாகத்தான் அவனுடைய அந்த நேர்மையின செயல், பாருக்கினுடைய நேர்மையின செயல் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த நேர்மையின செயலுக்கு அடிப்படையாக அமைவதும் அவனுடைய பொருளாதார நெருக்கடி. ஒரு தொழிலை செய்பவன் தன்னுடைய அந்த தொழிலே நேர்மையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே ஒரு மனிதன் என்பவன் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது, மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயலையும் மேற்கொள்ளக்கூடாது. எனவே இந்த பாருக் என்ற கதை மாந்தரிலே இந்த பண்புகளை நாங்கள் காணுகின்றோம். இதற்கு காரணம் அடிப்படையான பொருளாதார நெருக்கடி. அந்த பொருளாதார நெருக்கடி, இதன் காரணமாக வீட்டிலே ஒரு சுமூகமான உறவை பேணிக்கொள்ள முடியாத நிலை, மனைவியினுடைய பாராமுகம், இவை எல்லாம் சேர்த்து அவனை ஒரு தன்னுடைய நடத்தையிலே ஒரு கீழான நிலைக்கு அல்லது மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கின்ற ஒரு கதை மாந்தராக மாற்றியிருக்கு. இப்ப இந்த அளவிலே பிள்ளைகள் நாங்கள் இந்த கதையை, அந்த கதையிலே வரக்கூடிய ஒரு சில விடயங்களை பார்த்து கொண்டு ஒரு சில வினாக்களையும் இங்கே நாங்கள் கலந்துரையாடுவது, அது தொடர்பான விடைகள் பற்றி கலந்துரையாடுவது நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த மைமூன் கிழவியினுடைய வறுமையும் அவள் மூலமாக இந்த கதையிலே வெளிப்படுகின்ற உணர்வும், மைமூன் கிழவி வயோதிப பெண், மகளை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாள், அதே நேரம் பேரப்பிள்ளைகள் 3 இவளிடம் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனை அவள் சொல்லுகின்ற பொழுது பச்சைப்புள்ள மூண்டை இந்த தலையில பாரம் சாட்டிட்டு பெய்த்திட்டா. அதாவது பொதுவாக தன்னுடைய பிள்ளைகளையோ பேரப்பிள்ளைகளையோ ஒரு பெண் அல்லது ஒரு வயோதிப பெண் அல்லது ஒரு பாட்டி என்ற உறவு முறையில் இருக்கிறவர்கள் வெறுப்பாக சுமையாக கருதுவதில்லை. ஆனால் இங்கே அந்த வறுமை, அந்த பிள்ளைகளை சமாளிக்க முடியாத நிலை, அவர்களுடைய தேவைப்பாடுகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இந்த மைமூன் கிழவிக்கு இந்த குழந்தைகள் ஒரு பாரமாக சாட்டப்பட்டு விட்டதாக கூற தோன்றுகிறது. அப்ப இந்த இடத்திலே அந்த வறுமை, மைமூன் கிழவியினுடைய வறுமை முக்கியத்துவம் பெறுகிறது. அதே நேரம் காசு வந்தால் திருப்பி தருவதாக சொல்லி கடையிலே இவள் என்ன செய்திருக்கிறாள், கடனுக்கு பொருட்கள் வாங்கியிருக்கிறாள். அப்படியே வாங்கின பொருள்களும் முடிந்துவிட்ட நிலையிலே அந்த மைமூன் கிழவியினுடைய மன உளைச்சலுக்கு அளவே இல்லை. வாங்கின சாமான்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனவே நாங்கள் இப்போ பட்டினி கிடக்கின்றோம், இந்த குழந்தைகளை என்ன செய்யறது? அதே நேரத்தில் அவள் சொல்ற, இந்த கண்கூட தெரியா கிழவியை அல்லாஹ் சோதிக்கிறான். அப்ப அவளுடைய வயோதிபம் கண் தெரியாத நிலை, பேரப்பிள்ளைகள் என்ற பொறுப்பு, தாங்க முடியாத வறுமை. இப்ப இந்த விடயங்கள், இந்த மைமூன் கிழவி, அவளுடைய வறுமை என்கின்ற அம்சங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த மைமூன் கிழவியினுடைய ஒரு பொறுப்பு, பொறுப்புணர்வு, இந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு வகையிலே பார்த்துக் கொள்ள வேண்டும். சுகமில்லாத பிள்ளையை வைத்தியரிடம் கொண்டு காட்ட வேண்டும், இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அதுக்காக கடையிலே கடன் வாங்குகின்ற நிலை, தொடர்ந்து தன்னுடைய தள்ளாமையிலும் தொடர்ந்தும் பாதையிலே வந்து நின்று மகளிடமிருந்து கடிதம் பெறுகின்றதா என்று ஒரு எதிர்பார்க்கின்ற நிலை, அந்த கடவுள் என்னை சோதிக்கின்றான் என்று சொல்லுகின்ற நிலை, அதே நேரம் பேரப்பிள்ளைக்கு கடுமையான காய்ச்சல், ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் மருந்தெடுப்பதற்கு கூட வழி இல்லை என்கின்ற அந்த நிலை, இந்த நிலையிலே இந்த பேரனுக்கு நெருப்பு மாதிரி காயுது. டாக்டர் கிட்ட போக வேண்டாலும் எனக்கிட்ட 5% இல்லை. யா அல்லாஹ், என்னத்தை செய்ய மகன், கல்வி கேட்குதில்ல, இன்றைக்கு என்றாலும் மகளோட கடிதம் என்ன தீமிக்கியா. இந்த எதிர்பார்ப்பினுடைய உச்சம் இந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு அவ்வள உணர்வு வெளிப்படுகிறது. அவளுடைய ஏக்கமும் அவ்வளமும், கடிதம் வருமா, பணம் வருமா என்று எண்ணுகின்ற பொழுது அங்கே ஒரு ஏக்க உணர்வு. கடவுள் என்னை சோதிக்கின்றானே, சாப்பிட எதுவும் இல்லையே, பிள்ளைக்கு காய்ச்சல் காய்கிறதே, மருத்துவரிடம் காட்டுவதற்கு வழி இல்லையே என்று எண்ணுகின்ற பொழுது அங்கே ஒரு அவல உணர்வு, அந்த வறுமை, அந்த வறுமையினாலே ஏற்பட்ட இழிநிலை, அவளால் எதுவுமே செய்து கொள்ள முடியாத நிலை, கண் தெரியாது, வயோதிபம், கடையிலும் கடனுக்கு பொருட்கள் வாங்கி அந்த கடனும் கொடுக்காத நிலை, இனி எங்கும் வாங்க முடியாது என்கின்ற ஒரு நிலை. இந்த நிலையிலே ஒரு அவல உணர்வு அந்த மைமூன் கிழவியினூடாக இந்த கதையிலே வெளிப்படுகிறது. எனவே மைமூன் கிழவி ஒரு சாதாரண வறிய கதை மாந்தர் அல்லது வறிய குடும்பத்தை உடைய, பேரப்பிள்ளைகளை பார்க்கின்ற பொறுப்புடைய ஒரு கிழவியாக மாத்திரம் அல்லாமல் இந்த கதையிலே அந்த உணர்வுகளின் உச்சத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த அவல, அந்த 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 கிழவியினுடைய அந்த அவல உணர்வு, அதனை சந்தித்த பின்னர் தான் இந்த ஃபாரூக் தான் செய்த தவறை திருத்திக் கொள்ளுகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கிறது. அவள் முதற்கட்டத்திலே கடிதம் இருக்கிறாரா என்று பல தடவை கேட்டு அவனும் இல்லை என்று சொல்லி, பின்னர் கடிதம் வந்து அதற்குள்ளே பணமும் வந்த பொழுது அதனை தன்னுடைய தேவைக்கு திருட்டுத்தனமாக எடுக்க நினைக்கின்றான். மீண்டும் அவளுடைய அவல நிலையை மனதிலே நினைத்து அவள் கடைசியாக சந்தித்த பொழுது அவள் உரையாடியதை வைத்துக் கொண்டு, பேரப்பிள்ளைக்கு இருக்கின்ற அந்த காய்ச்சலை பற்றி கூறியதை வைத்துக் கொண்டு, அவன் மீண்டும் தன்னுடைய தவறை திருத்தி அந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த பணத்தோடு கிழவியிடம் ஒப்படைக்க செல்லுகின்ற அந்த நிலை இங்கே மிகுந்த முக்கியத்துவம் உடையது. இந்த இடத்திலே அந்த கிழவியினுடைய நிலைப்பாடு, அந்த எதிர்பார்ப்பு, ஏக்க உணர்வு, அதனோடு கூடிய அவல உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக இந்த கதையிலே சமூக உறவுகள் சித்தரிக்கப்படுகின்ற நிலை. ஒரு தபால்காரனுக்கு சமூகத்தோடு எத்தகைய உறவு நிலை காணப்படுகிறது, அல்லது அவனை சமூகம் எவ்வாறு எதிர்பார்க்கிறது, அதிலே பல்வேறு வகையானவர்கள். ஒன்று, உத்தியோகபூர்வமாக தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ள நினைப்பவர்கள், நாசுக்காக பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள நினைப்பவர்கள், உண்மையிலேயே உறவு நிலையோடு பேசுபவர்கள், இவ்வாறாக பல்வேறுபட்டவர்கள், பல்வேறுபட்ட ஒரு உறவு நிலை அந்த சமூகத்திலே இருக்கிறது. இந்த ஃபாரூக் என்ற கதை மாந்தரை மையமாக வைத்து அவனை சுற்றி பல்வேறு வகையான அந்த ஒரு உறவு நிலை, சமூக உறவுகள் அங்கே பின்னி பிணைந்து காணப்படுகின்றன. உதாரணமாக அந்த கடிதங்களை கேட்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் அவன் கூறுகிறான், எங்களுக்கு கடிதம் இருக்கியா, பல தடவைகள் கேட்டு செவிமரத்து போன கேள்விதான் இது என்றாலும் தினமும் வந்து தொலைகிறேன் கடிதங்களோடு. அவசர குடுக்கைகள், வெளிநாடு போன பர்த்தாவை நினைத்து உருகி கனவுகள் சுமந்த கண்களால் வினா எழுப்பும் ஒற்றை குயில்கள், ஆத்மார்த்த சிநேகிதனை வரவேற்கும் உற்சாகத்தோடு நெருக்கமாய் ஒட்டிக்கொள்வோர், உறவு முறை விழித்து காரியத்தை கச்சிதமாய் அறிய விளைவோர். அதாவது இவனோடு பழகுகின்ற மனிதர்கள் பல்வேறு வகைப்பட்டவர்கள். கடிதம் இருக்கிறதா என்பதை அவசரமாக தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள், அதே நேரம் வெளிநாட்டுக்கு போன தன்னுடைய பர்த்தா, அத பர்த்தா என்று சொல்றது கணவன், கணவனை பற்றி அறிந்து கொள்ள அவனுடைய கடிதத்துக்காக ஏங்கி நிற்கின்ற பெண்கள், தன்னை ஒரு சிநேகிதனாக எதிர்பார்த்து சிநேகித பூர்வமாக கதைத்து கடிதம் இருக்கிறதா இல்லையா என்ன என்பதை தெரிந்து கொள்ள முற்படுகின்றவர்கள், இவ்வாறு பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு வகையிலே அவனோடு உறவு முறை பேணிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்ய நிலை இங்கே வெளிப்படுகிறது. அதே நேரம் தேநீர் கடையில் கூட அவனுக்கு ஒரு ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது. அந்த தேநீர் கடை ஹாஜியார் சொல்லுகிறார், கெட்டியா சாயத்தை போட்டு அவனுக்கு ஒரு தேநீர் தயாரிக்கும்படி. அதன் தினமும் வருகின்ற ஒரு வாடிக்கையாளன் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அந்த பாரூக் அங்கே கவனிக்கப்படுகிறான். அவன் வேண்டப்பட்டவன், சமூகத்திலே எல்லோருக்கும் வேண்டப்பட்டவன், அவனுடைய தொழில் மிக அத்தியாவசியமானது எல்லோருக்கும். அப்பொழுது அந்த தேநீர் கடையினுடைய தினசரி செல்லுகின்ற ஒரு வாடிக்கையாளனாக அந்த கடையினுடைய உரிமையாளராலே ஏதோ ஒரு வகையிலே அந்யோன்யமாக கவனிக்கப்படுகின்ற ஒரு வாடிக்கையாளராக அவன் அங்கே கருதப்படுகின்றான். அதற்கு காரணம் அந்த உறவு நிலை, அந்த உறவு நிலை, சமூக உறவு நிலை எவ்வாறு பேணப்படுகிறது, அந்த சமூக உறவு நிலையிலே அவன் எந்த இடத்திலே இருக்கின்றான், அவனோடு மற்றவர்கள் எப்படி பழகி பேசி உறவை பேணிக் கொள்ளுகிறார்கள், அதே நேரம் மைமுன் கிளவி மகன் என்று விளிக்கின்ற நிலை, இப்படி ஆளாளுக்கு அந்த ஃபாரூக்கோடு அல்லது அந்த ஃபாரூக் அந்த தான் வாழுகின்ற சமூகத்தோடு கொண்டிருக்கின்ற ஒரு உறவு முக்கியத்துவமுடையதாக இருக்கிறது. அதே நேரம் அவன் சைக்கிளை மிதிக்கின்ற பொழுது அந்த பாலர் பாடசாலை பிள்ளைகளாக இருக்கட்டும், ஏனைய பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களை முட்டிவிட்டால், அந்த சைக்கிளிலே தான் வேகமாக மிதித்து அவர்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு விட்டால் சமூகத்தோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையிலே முறிவு ஏற்பட்டு விடும் என்று அவன் அஞ்சுகிறான். அதற்காகவே சைக்கிளை மிக மெதுவாக மிதிக்கிறான். இந்த இடத்திலே அவன் அந்த சமூக உறவுகளை நன்றாக பேணிக் கொள்ள முற்படுகின்ற தன்மை விளங்குகிறது. எனவே அந்த ஃபாரூக் என்ற கதை மாந்தர் சமூக உறவுகளை திருப்திகரமாக பேணுகின்ற ஒருவனாக அங்கே விளங்குகின்றான். அதே நேரம் எங்களுக்கு ஒரு கேள்வி, ஃபாரூக் என்பவனுடைய மனசாட்சி தொடர்பிலே ஒரு எங்களுடைய கருத்தை எதிர்பார்த்தால் அல்லது மாணவர்களுடைய கருத்தை எதிர்பார்த்தால் ஃபாரூக்கினுடைய மனசாட்சி தொடர்பாக உமது கருத்துக்களை கூறுக அப்படி என்று வினா உங்களுக்கு வறுமையானால், ஃபாரூக் என்பவன் வளமையாக கடிதங்களை விநியோகம் செய்பவன், தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவன், அதே நேரம் பிறருடைய உணர்வுகளையும் மதிப்பவன், இருந்த பொழுதிலும் தனக்கு வறுமை அல்லது பொருளாதார நெருக்கடி வருகின்ற பொழுது மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை அல்லது மற்றவர்களுடைய உணர்வுகளை அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதவனாக, அதாவது பொதுவாக மனிதனுடைய இயல்பு தன்னுடைய மனநிலை என்ன செய்யும் என்று சொன்னால் பிறருடைய தேவைகளின் முக்கியத்துவத்தை உணராததாக இருக்கும், அல்லது பிறருடைய உணர்வுகளுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே முக்கியத்துவம் கொடுக்க முடியாத நிலையாக இருக்கும். அதிலும் ஒருவனுக்கு கஷ்டமான மனநிலை என்கின்ற பொழுது பிறருடைய உணர்வுகளை மதிப்பது என்பது அல்லது அவர்களை பற்றி சிந்திப்பது என்பது கஷ்டமானதாக இருக்கும். சில வேளைகளில் மனசாட்சியை தொலைக்க வேண்டிய ஒரு நிலை கூட ஏற்படும். அத்தகைய ஒரு நிலையை நாங்கள் இங்கே இந்த ஃபாரூக் என்ற கதை மாந்தரிலே காண முடிகிறது. தன்னுடைய வறுமை அல்லது தன்னுடைய நெருக்கடி மற்றவனுடைய மகிழ்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாததாக, நிஸ்தாருக்கு பணம் பெறுகிறது, அது இவனுக்கு ஒரு எரிச்சல் உணர்வை ஏற்படுத்துவது போன்ற ஒரு பிரமையை எங்களுக்கு தோற்றுவிக்கிறது கதையிலே. அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு விடயத்திலே சொல்லப்படுகிறது, அவனுடைய வெளிநாட்டு பணத்தினால் இவனுக்கு எந்த கோபம் இல்லை என்று இருந்தாலும் கூட தன்னுடைய நெருக்கடியின் பொழுது தான் நெருக்கடியிலே இருக்கிறேன், அவனுக்கு பணம் வந்திருக்கிறது, ஏதாவது ஒரு தொகையை அவனிடம் வந்து எதிர்பார்க்கின்ற பொழுது அவன் கொடுத்த 10 ரூபாய்க்கு மகிழாமல் அல்லது எனக்கு இப்படி ஒரு உதவியை செய்தானே என்று எண்ணாமல் அங்கே இது என்ன ஒரு பெரிய தொகையா, இவர் ஏதோ பெரிய தொகையை தந்து விட்டதாக நினைப்பு, பெரிய தர்மம் பண்ணியதாக நினைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வறுமை அல்லது அந்த நெருக்கடி நிலை தன்னுடைய மனசாட்சியை தொலைக்கின்ற ஒரு நிலைக்கு இந்த ஃபாரூக்கை கொண்டு செல்கிறது. அது பிறருடைய மகிழ்ச்சியிலே அல்லது பிறருடைய நலனிலே தான் மகிழ முடியாத ஒரு நிலையை இந்த வறுமை அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த கதையிலே ஃபாரூக் என்ற கதைமாந்தர் அவனுடைய பொருளாதார நெருக்கடி தான் ஒரு சிறிய விடயம். ஆனால் அந்த விடயத்தை வைத்துக் கொண்டு கதாசிரியர் மிக சிறப்பாக இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த ஃபாரூக்கினுடைய நிலைப்பாட்டை அல்லது கதாசிரியர் தான் எடுத்துக்கொண்ட விடயத்தை சொல்லுவதற்கு இங்கே ஒரு இடத்திலே நிஸ்தாரும் அவனுக்கு வந்திருக்க அவனுடைய மனைவி அனுப்பி இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு பணமும், இன்னொரு இடத்திலே தன்னுடைய மனைவியோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாடு, இன்னொரு இடத்திலே மைமூன் கிழவியும் அவளுடைய வறுமையும் அவளுக்கு வராத கடிதமும், அந்த கடிதம் வந்த பொழுது அதில் இருந்த பணமும், அந்த பணத்தை தான் எடுத்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள போகின்ற அந்த ஒரு பிழையான சிந்தனையும், கிழவி இத்தனை நாள் தெருவிலே நின்று தன்னுடைய வறுமையை சொல்லி புலம்பி இன்று அவளுக்கு அந்த பணம் வந்திருக்கின்ற பொழுது அடே அவளுடைய துன்பம் தீர்கிறது, அவளுடைய வறுமைக்கு ஒரு வடிகால் கிடைத்திருக்கிறது, அல்லது அவளுடைய எதிர்பார்ப்பு இந்த இடத்திலே நிறைவேறுகின்றது என்று சொல்லி மனநிறைவோடு அந்த பணத்தை அவளிடம் கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு ஃபாரூக் இங்கே தள்ளப்படுகிறான். அதற்கு காரணம் ஒரு தனி மனிதனுடைய உணர்வுகள் அவனை ஆளுகின்ற பொழுது அவனால் வேறு எதனையும் ஏற்றுக்கொள்ள அல்லது புற உலகிலே நடக்கின்ற ஒரு விடயங்களை அல்லது பிறருடைய மகிழ்ச்சியை பிறருடைய துன்பத்தை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, தன்னுடைய நிலை தன்னுடைய உணர்வுகளுக்கு மட்டுமே ஆட்பட்டு அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே மாணவர்களே, இந்த கதையிலே நாங்கள் ஒரு வறுமை அல்லது பொருளாதார நெருக்கடி அடிப்படையாக கொண்ட ஒரு தபால்காரனுடைய நிலையை பார்த்திருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இங்கே கூடுதலாக கதைக்கக்கூடியது, அதை சுற்றித்தான் எங்களுடைய வினாக்கள் அமையக்கூடியதாக இருக்கிறது. அதற்கப்பால் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், இந்த கதையிலேயே இடம்பெற்றிருக்கின்ற பண்பாட்டு அம்சங்கள், ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு என்பது அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய சமயம், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை உடை பாவனை சகல விடயங்கள் சார்ந்ததாக அமையும். அந்த வகையிலே இங்கே இந்த ஒரு இஸ்லாம் முஸ்லிம் சமூகம் அல்லது இஸ்லாமிய சமூகம் சார்ந்த ஒரு சிறுகதை, அவர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய மதம் சமூகம் சார்ந்ததாக இருக்கின்ற நிலையை காண முடிகிறது. அதாவது பண்பாட்டிலே மிகுந்த முக்கியத்துவமுடைய ஒரு விடயம். அடுத்ததாக ஒரு தபால்காரன் சைக்கிளிலே சென்று விடுவிடாக கடிதம் கொடுக்கின்ற நிலை. தபால்காரன் சமூகத்திலே முக்கியத்துவம் உடையவனாக இருக்கின்ற பொழுது அவனோடு எல்லோரும் ஒரு உறவு முறையை பேணுகின்ற நிலை அங்கே மிக சிறந்த பண்பாட்டு அம்சம். நண்பனாக, சகோதரனாக, மகனாக, இப்படி பல்வேறு வகையிலே உறவு முறையை, ஒரு சமூகத்துக்குள்ளே இருப்பவர்கள் உறவு முறையை பேணிக் கொள்ளுகின்ற ஒரு பண்பாட்டு அம்சத்தை நாங்கள் இங்கே காண முடிகிறது. அடுத்ததாக இந்த வாழ்க்கையிலே ஒரு விசேட நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு எத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிறது அந்த பாத்திமா என்கிற கதைமாந்தர் வாயிலாக அவருடைய உறவினர் வீட்டு திருமணத்துக்கு செல்ல வேண்டிய அந்த அவசியத்தன்மையை உணர்த்துவதனூடாக, அந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள், இவற்றுக்கெல்லாம் அடிப்படையில் திருமண வீட்டுக்கு செல்ல வேண்டும். எனவே திருமண வீடு, ஒரு உறவினருடைய குடும்பத்திலே திருமணம் ஒன்று நிகழ்ந்தால் அதற்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு பண்பாட்டு அம்சம். எங்களுடைய உறவுகள், அந்த உறவுகளுடைய சுகதுக்கங்களிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பண்பாடு. ஒரு திருமண வீடு நிகழ்ந்தால் அங்கே நாங்கள் செல்ல வேண்டும், அந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அது எங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்பது ஒரு பண்பாடு. அந்த பண்பாடு இங்கே இருக்கிறது. அடுத்து இறை நம்பிக்கை இருக்கிறது. இன்பமோ துன்பமோ எல்லாம் இறைவனாலே என்கின்ற அந்த ஒரு இறை நம்பிக்கை இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கை மைமூன் கிழவியின் ஊடாக வெளிப்படுகிறது. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு இன்பமோ துன்பமோ எல்லாமே அந்த கடவுளாலே வருவது. எனவே சமய நம்பிக்கை அங்கே இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு செல்லுகின்றது, தொப்பி அணிந்து கொண்டு செல்வது முதலான விடயங்கள் இங்கே பேசப்படுகின்றன. இஸ்லாம் சமூகத்தினர் தொப்பி அணிவதும், பள்ளிவாசலுக்கு செல்லுகின்ற பொழுது அதை மிகவும் கட்டாயமாக கடைபிடிப்பதும் ஒரு மிகுந்த முக்கியத்துவம் உடையது. லுகர் தொழுகைக்கு போய் வருகின்றவர்கள் பற்றி அந்த பாருக் சொல்லுகின்ற பொழுது அல்லது கதையாசிரியர் சொல்லுகின்ற பொழுது அந்த பண்பாட்டு அம்சம் எங்களுக்கு வெளிப்படுகின்றது. அதே நேரம் ஹாஜியார் என்பவர் சமூகத்திலே ஒரு அந்தஸ்துக்குரியவராக ஹஜ் கடமை நிறைவேற்றியவர்களை ஹாஜியார் என்று அழைக்கின்ற அந்த பண்பாட்டின்படி அந்த கடையினுடைய உரிமையாளர் ஹாஜியார் அந்த பண்பாடு சமூகத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை அந்த கதையிலே வெளிப்படுத்துகிறார். அதாவது அவருடைய குரல் அந்த கடையிலே ஓங்கி ஒலிக்கின்றது. அவருடைய கடை அந்த ஊரிலே முக்கியத்துவம் உடையது. நடு ஒரு எல்லோரும் கூடுகின்ற ஒரு இடமாக, பொதுவாக கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிராமிய பண்பாடு, ஒரு தேநீர் கடை. அந்த தேநீர் கடை நகரத்திலே இருக்கக்கூடிய பிரமாண்டமான கடைகளை விட முக்கியத்துவம் உடையதாக இருக்கும். என்ன என்றால், அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய இன்பமோ துன்பமோ எந்த சந்தர்ப்பத்திலும் ஓடி வந்து ஒரு தேநீரை குடித்து தன்னுடைய நண்பனை கண்டு அல்லது தன்னுடைய கிராமத்திலே ஊரிலே இருக்கக்கூடிய அல்லது உறவுகளை கண்டு கதைத்து தங்களுடைய துன்பங்களுக்கு ஒரு வடிகால் அல்லது இன்பத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு இடமாக அந்த தேநீர் கடை விளங்குகின்ற ஒரு சந்தர்ப்பம். அந்த பண்பு இந்த கதையிலும் ஹாஜியாருடைய அந்த தேநீர் கடை, அந்த கடையிலே எல்லோரும் வந்து பள்ளிவாசலுக்கு போனவர்கள் எல்லாம் வந்து கூடுகின்ற தன்மை, வேலை முடிந்து போகின்ற பார்வை, அங்கே போய் தேநீர் குடிக்கின்ற நிலை, இதெல்லாம் ஒரு கிராமிய பண்பாட்டை, அந்த கிராமிய சூழலை சித்திரிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அங்கே அந்த பண்பாட்டின் பண்பாடு அங்கே வெளிப்படுகிறது. அதே போல் அவர்களுடைய அந்த தேநீர் கடை பண்பாட்டுக்குள்ளே கிழங்கு பெட்டிஸ், அது அந்த உணவு பழக்க வழக்கத்துக்குள்ளே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே போல் கோப்பி அருந்துகின்ற பண்பு, மலையிலே நினைந்து வந்திருக்கின்ற கணவனுக்கு ஒரு கோப்பியை கொடுக்க நினைக்கின்றால் பார்த்துமா, அந்த கோப்பி தான் அவர்களுக்குள்ளே ஒரு மீண்டும் அந்யோன்ய நிலையை ஏற்படுத்தி வைக்கிறது. இதுவரை அந்த பொருளாதார நெருக்கடி, திருமண வீடு, அதனாலே ஏற்பட்ட முரண்பாடு, கருத்து முரண்பாடுகள், பாராமுகமாக இருந்த நிலை, இதையெல்லாம் சரி செய்து அவர்களை ஒரு மீண்டும் ஒரு அந்யோன்யமான நிலை கொண்டு வருவதாக அந்த கோப்பி ஒன்றை ஊத்தி கொடுக்கின்ற அந்த நிலை காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பாத்துமா என்கிற கதை மாந்தருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பண்பையும் காண முடியும். ஆசை, விரக்தி, கணவனோட ஒரு சின்ன கோபம், மீண்டும் அந்த கணவன் தான் தனக்கு இல்லாம் என்று அவன் மீது இறக்கப்பட்டு அவனுக்கு கோப்பி ஊற்றி கொடுக்கின்ற அந்த நிலை, இதனை பார்க்கின்ற பொழுது ஒரு சராசரி பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு அல்லது ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய பண்புகளை நாங்கள் இந்த பாத்துமாவிலே காண்கிறோம். அப்படி விநாயகங்களுக்கு அமைமையான பாத்துமா என்பவர் ஒரு சாதாரண அல்லது ஒரு சராசரி குடும்ப பெண்ணுக்குரிய பண்புகளோடு படைக்கப்பட்டிருக்கும் ஆற்றை விளக்கு, அல்லது எப்படி ஒரு சாதாரண அல்லது ஒரு சராசரி குடும்ப பெண்ணுக்குரிய பண்புகளோடு அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள், அல்ல எவ்வாறு அவள் விளங்குகின்றாள் என்று கேட்டால், உறவினர் திருமண வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை, அந்த உறவுகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறையுடைய தன்மையை கொண்டவளாக அவள் இருக்கிறாள். கணவன் திருமண வீட்டுக்கு போறதுக்கு தன்னுடைய பொருளாதார நிலை இடந்தரவில்லை என்று கூறுகின்ற பொழுது அவனோடு முரண்படுகின்றவளாக இருக்கிறாள். இந்த முரண்பாட்டை அல்லது தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காகத்தான் அந்த திருமண வீட்டுக்கு செல்ல வேண்டும், எப்படியாவது சென்று விட வேண்டும், கணவனிடம் இந்த விடயத்தை சரி செய்து கொண்டு எப்படியோ அதனை தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கதைக்காமல் இருக்கின்றாள். அப்படியாவது இந்த காரியத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று சொல்லி, அதே நேரம் கணவன் வேலைக்கு சென்று நனைந்து வந்திருக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு கோப்பியை ஊட்டி கொடுக்கின்ற அந்த நிலை, அதே நேரம் நேற்று இரவிலிருந்து நீங்கள் ஒன்றும் சாப்பிடவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு கணவனை மனைவி எந்த அளவு அவதானமாக அல்லது கவனமாக பார்த்து அவனுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், அதிலே பாத்துமா என்பவள் எந்த அளவு அந்த கடமைகளை நிறைவேற்றுகின்றாள் என்பது குறிப்பிடத்தக்கது. நனைஞ்சு வந்தவனுக்கு கோப்பியை ஊட்டி கொடுக்கின்றான். இந்த இடத்திலே அவர்களுடைய கோபம் சமரசமாகிறது. இதற்கு பின் அவர்களிடம் கோபம் இல்லை. அந்த வகையிலே ஒரு சராசரி கதை மாந்தராக, அதாவது இயல்பான சராசரி குடும்ப பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இயல்புகளோடு அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு மிக முக்கியமான ஒரு கதை மாந்தரவர், ஒரு மைமூன் கிழவி. எந்த அளவு அந்த கதையிலே இந்த ஃபாரூக் என்ற கதை மாந்தருக்கு அல்ல அந்த கதை மாந்தருடைய நடத்தைகளிலே அல்ல அந்த கதாசிரியருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே பங்களிப்பு செலுத்தி இருக்கின்றாளோ, அதே அளவு பங்களிப்பை இங்கே பாத்துமாவும் செலுத்துகிறாள். பாத்துமா மனைவி அவளுடைய தேவை ஒரு பக்கம், மைமூன் கிழவியினுடைய வறுமையும் அவளுடைய பணமும் ஒரு பக்கம், இந்த இரண்டுக்கும் இடையிலே நின்று தத்தளிக்கின்ற ஒரு கதை மாந்தராக, கிழவி அவளுடைய வறுமை, அவளுடைய குழந்தைகளின் நிலை நோய், அவளுக்கே உரிய பணம் அதை அவளிடம் சேர்ப்பதா? அவளுக்கு பணம் வந்த விடயம் தெரியாது, எனவே என்னுடைய மனைவியினுடைய கோபத்தை சரி செய்யும் பொருட்டு இந்த பணத்தை செலவழித்து திருமண வீட்டுக்கு செல்வதா? இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே பாருக் என்ற கதை மாந்தர் தத்தளிக்கின்றான். அதுதான் கதையினுடைய சிறப்பு. ஆகவே அந்த பாருக் என்ற கதை மாந்தரை நடுவிலே வைத்துக் கொண்டு அவனிலே வலிமையை, தன்னுடைய வலிமையை செலுத்துகின்ற, அவனுடைய நடத்தை பிறழ்வுகளை ஏற்படுத்துகின்ற, அல்லது நடத்தை பிறழ்வுகளுக்கு காரணமான, அல்லது பிறழ்வு கண்ட நடத்தை மீண்டும் சரிப்படுத்தப்படுவதற்கு அடிப்படையான ஒரு கதை மாந்தராக ஒரு பக்கம் மைமூன் கிழவியும் இன்னொரு பக்கம் பாத்துமாவும் அமைகிறார்கள். எனவே இந்த கதை மாந்தர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு ஆசிரியராலே சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மாணவர்களை இந்த கதையிலே வரக்கூடிய மொழிநடை பற்றி நாங்கள் பார்ப்போமே. ஆனால் ஒரு கதைக்கு மொழிநடை மிகுந்த முக்கியம். மொழிநடைதான் எங்களுக்குள்ளே கதையை கொண்டு சேர்க்கின்ற விடயமாக அமைகிறது. அந்த வகையிலே இந்த கதையினுடைய மொழிநடை நியமத்தமிழும், அதாவது எழுத்து தமிழும் பேச்சு வழக்கு தமிழும் கலந்த ஒரு நடையிலே இருக்கிறது. சிறுகதைகளுக்குள்ளே ஆசிரியர் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய நிலை நின்று சொல்லுகின்ற பொழுது நியமத்தமிழிலே, அதாவது எழுத்து வழக்கிலே சொல்லிக் கொண்டு செல்வார். கதை மாந்தர்கள் வெளிப்படுகின்ற பொழுது அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்திலே பேச்சு தமிழை பயன்படுத்துவார். அந்த வகையிலே இந்த கதை ஒரு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த சிறுகதை. எனவே முஸ்லிம் மக்கள் எவ்வாறு தங்களுடைய பேச்சு தமிழை பயன்படுத்துகின்றார்கள், எவ்வாறு பேசுகின்றார்களோ அதே வகையிலான பேச்சு இந்த கதையிலே இடம்பெறுகிறது. அது கதைக்கு உயிரோட்டமுடையதாக இருக்கிறது. உதாரணமாக, ஏண்ட மகன், மகள் சரீனா சவுதி பெய்த்து 3 மாசமாவது மகன், சல்லியும் இல்ல காகிதமும் இல்ல, பச்சைப்புள்ள மூண்ட ஏண்ட தலையில பாரம் சாட்டிட்டு பெய்த்திட்டான். இந்த இடத்திலே முஸ்லிம் சமூகத்தவர்களுடைய பேச்சு வழக்கு இடம்பெறுகிறது. அதே நேரம் அரபு மொழி சொற்களும் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கதையினுடைய மொழிநடையிலே அரபு மொழி சொற்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. குறிப்பாக கல்பு, கல்பு என்பது மனம், பஹீலன் உலோபி, முகபத் உறவு, இது அந்த மொழிநடையிலே சிறப்பான ஒரு விடயம். அதே நேரம் பியோன் என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது, அது ஆங்கில மொழி சொல். அடுத்ததாக இந்த மொழிநடையிலே மிகுந்த முக்கியத்துவமுடைய ஒன்று உணர்வுகள். நிஸ்தார்வை பார்க்கின்ற பொழுது, அவனை பற்றி கூறுகின்ற பொழுது, அல்லது எண்ணுகின்ற பொழுது பாரூக்கினுடைய மனநிலையிலே அவனுடைய எண்ணங்கள் எவ்வாறு சொல்லப்படுகின்றன, அங்கே மொழிநடையிலே ஒரு முக்கியத்துவம், அங்கே உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. மைமூன் கிழவி தன்னிலை நின்று தன்னுடைய வறுமையை, துன்பத்தை, பொறுப்புணர்வை இவனிடம் சொல்லுகின்ற பொழுது, அவள் புலம்புகின்ற பொழுது அங்கே அந்த உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அதை முதலில் நான் ஒரு தனி வினாவாக நாங்கள் இதனை பேசியிருக்கிறோம். அதாவது ஏக்க உணர்வு, அவள உணர்வு. அதே நேரம் தனக்கு தலை சுற்றுவதாகவும், எதையுமே காலையிலிருந்து சாப்பிடவில்லை என்று சொல்லியும், எவ்வளவையாவது எதிர்பார்த்து நிற்கின்ற நிலையிலே ஒரு அவல உணர்வு வெளிப்படுகிறது. பாரூக் அந்த நிஸ்தாரவிடம் எதையாவது எதிர்பார்த்து கையேந்தி நிற்கின்ற நிலை ஒரு அவல உணர்வை வெளிப்படுத்துகிறது. அதே நேரம் கதை மாந்தர்கள் உரையாடுகின்றார்கள், இந்த சிறுகதைக்குள்ளே நாடக பாங்கு வெளிப்படுகிறது, உவமைகள் கையாளப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கதையினுடைய மொழிநடை சிறப்பு பற்றி மேற்கண்ட கருத்துக்களை மாணவர்கள் எழுதி காட்டி, அதாவது அந்த பண்புகளை, மொழிநடையினுடைய பண்புகளை சொல்லுகின்ற அதே வேளை அதற்கான உதாரணங்களை கதைகளிலே இருந்து, இந்த கதையிலே இருந்து எடுத்து காட்ட வேண்டும். இந்த கதையிலே அரபு மொழி சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, அதனுடைய மொழிநடையிலே அது முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லுவதே இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு சொல்லை அங்கிருந்து உதாரணமாக இன்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற எடுத்து காட்ட வேண்டும். இந்த கதையிலே உவமை கையாளப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு உவமையை உதாரணமாக காட்டியிருக்க வேண்டும். மாணவர்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சிறுகதையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வினாவுக்கு விடையெழுதுகின்ற பொழுது கருத்தை சொல்லி கதையையும் தொடர்படுத்த வேண்டும். மாணவர்கள் பெரும்பாலும் கருத்தை சொல்லுவார்கள், கதையை தொடர்புபடுத்த மாட்டார்கள். சில மாணவர்கள் கதையை சொல்லுவார்கள், அது தொடர்பான கருத்தை சொல்லி இருக்க மாட்டார்கள். இது ரெண்டுமே பிழையான விடை அல்லது முழுமையற்ற விடை. குறித்த ஒரு விடயம் தொடர்பாக கருத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற உதாரணத்தை கதையில் இருந்து நாங்கள் கொண்டு வந்து தொடர்படுத்தினால்தான் அந்த விடை வலிமை பெறும். அப்பொழுதுதான் அந்த விடையை சரியானதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள் இந்த விடயத்திலே கவனமாக இருத்தல் வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வினாவிலே, இந்த சிறுகதையிலே சிறிய குறுவிடை வினாக்கள் இடம்பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது முதலாம் வினாவிலே. எனவே அதில் வரக்கூடிய சொற்கள், அரபு மொழி சொற்கள், அந்த சொற்களுக்கான அர்த்தம் அதாவது பொருள், இதில் வரக்கூடிய உவமைகள் அல்லது பழமொழிகள், இது போன்ற விடயங்களை மாணவர்கள் நுணுக்கமாக பார்த்து தெளிவாக ஓரிரண்டு சொற்களிலே அல்லது ஒரு வரியிலே விடை எழுதக்கூடிய வகையில் அந்த குறுவிடை வினாக்களுக்கு தயாராகி இருத்தல் மிகவும் முக்கியத்துவம் உடையது. எனவே மாணவர்கள் இந்த இன்று நாங்கள் பார்த்திருக்கின்ற ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்திலே தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த கதையை மிக விரிவாக நீங்கள் கற்றிருப்பீர்கள் அல்லது இனி கற்பீர்கள். நாங்கள் இந்த எங்களுடைய இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இந்த குறுகிய ஒரு கலந்துரையாடுகின்ற நேரத்திலே ஒரு கோணத்திலே பார்த்திருக்கின்றோம், சில வினாக்களை பார்த்திருக்கின்றோம். இந்த வினாக்களை அல்லது எங்களுடைய அணுகுமுறைகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இதிலே நிறைய பயிற்சிகளை செய்து வினாக்களை பார்த்து அல்லது வினாக்களை உங்களுடைய ஆசிரியர்கள் தருகின்ற வினாக்கள், இன்று நாங்கள் கற்றிருக்கின்ற விடயங்கள், இங்கே கலந்துரையாடப்பட்ட ஒரு சில வினாக்கள், இந்த வினாக்களிலும் இன்னும் நுட்பமான வகைப்பாடுகளுக்கு ஊடாக எல்லாம் போய் வினாக்களை அணுகி விடைகளை எழுதி உங்களை பரீட்சைக்கு தயார்படுத்திக் கொள்ளுதல் மிகவும் அவசியமானது. இதிலே பெரிய வினாக்களாக இருந்தாலும் சரி, சிறிய வினாக்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் கதை பல தடவை வாசித்து கதையை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதன் பிறகு உங்களுடைய வினாக்கள், நீங்கள் அளிக்கப் போகின்ற விடைகள் தொடர்பிலே உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே முதலில் கதையை நன்றாக வாசித்து விளங்கிக் கொண்டு அது நாங்கள் இன்று உரையாடி இருக்கின்ற அல்லது கலந்துரையாடி இருக்கின்ற இந்த சில கருத்துக்களோடு, ஒரு சில கருத்துக்களோடு, நாங்கள் ஒரு சில கருத்துக்களை தான் இன்று இதிலே கதைச்சிருக்கின்றோம். ஆனால் இந்த கதை மிக விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு கதை. அப்போ நீங்கள் இந்த ஒரு சில கருத்துக்களை கருத்திற்கொண்டு இந்த ஒரு சில வினாக்களையும் அது தொடர்பாக நாங்கள் பேசிய விடயங்களையும் மனதிலே கொண்டு பல்வேறு வகையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய எங்களுடைய கலந்துரையாடலை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.